الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ வல்லமையும் கொண்டு இந்த உலகங்களையெல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து சில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதிலே முதலாவது விஷயம்தான், நாங்கள் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ள வேண்டும், அவனை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவனுடைய வேதங்களை மறுமை நாளை தூதர்களை எல்லாம் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அடிப்படையான ஒரு கடமை. எந்த மனிதன் இந்த விசுவாசத்தை ஏற்றவனாக இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் நுழைகின்றானோ அப்படியான அந்த மனிதன் மீது முதலாவது விதியாகின்ற கடமையாக தொழுகை இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எப்படி இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியாக ஈமான் என்பது இருக்கிறதோ அதே போன்றுதான் அந்த மனிதன் ஈமான் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய முதலாவது வெளிப்பாடாக தொழுகைதான் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஒரு அச்சாணியாக இருக்கிறது. அந்த தொழுகை அன்றாடம் 5 தடவை கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த தொழுகை ஒரு சாதாரணமான வணக்கம் அல்ல, உடல் உறுப்புகளுடைய அசைவுகளுடைய கூட்டு சேர்க்கை அல்ல தொழுகை என்பது. தொழுகைக்கு எப்படி ஒரு வெளிரங்கமான ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதே போன்று அந்த தொழுகைக்கு உள்ரங்கமான ஒரு அமைப்பும் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவோடு மனிதனை இறுக்கமான தொடர்பு கொண்டவனாக மாற்றுவது அந்த தொழுகையாக இருக்கிறது. அரபிலே தொழுகைக்கு சொல்லப்படுகின்ற பெயர்தான் ஸலாத் என்பதாகும். ஸலாத் என்ற அந்த சொல்லினுடைய அடிப்படை மூல வேரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஸிலத்துன் என்ற சொல்லாக இருக்கிறது. ஸிலத்துன் என்றால் என்ன? தொடர்பு என்பதாகும். அல்லாஹு தஆலாவோடு தொடர்பு கொள்வது ஒரு அடியானை அல்லாஹு தஆலாவோடு இணைக்கின்ற முதலாவது பாலமாக இருப்பது தொழுகை. எனவே இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இல்லை என்றால் அவன் தன்னை ஒரு முஸ்லிமாக ஒரு மூமினாக எந்த வகையிலும் சொல்லிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் ஒரு ஃபேக்டரியிலே ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்வதற்காக வேண்டி இணைந்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஒப்பந்தம் செய்கிறான், அந்த எஜமானனோடு ஒப்பந்தம் செய்கிறான், நான் காலையில் வந்து மாலையிலே என்னுடைய தொழிலை முடித்துக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த தொழிற்சாலைக்குள் நுழைந்ததிலிருந்து வெளிவரும் வரைக்கும் அவன் எந்த விதமான பொறுப்புகளையும் செய்யவில்லை என்றால் அந்த மனிதனை பார்த்து நாங்கள் என்ன சொல்வோம்? அந்த உடன்படிக்கையை சரியாக பூர்த்தி செய்யாத மனிதன் என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்றுதான் முஸ்லிமாக தன்னை இனம் காட்டிக்கொண்டு ஈமான் தன்னிடத்திலே இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய முழுமையான அடிமைத்துவத்தை காட்டக்கூடிய தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லது அந்த தொழுகையிலே பொதுபோக்காக இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் பொய் சொல்லுகிறான், அந்த மனிதனுடைய ஈமான் குறைபாடாக இருக்கிறது என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக தொழுகை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மிஅராஜுக்கு போகிறார்கள். மிஅராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறான் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எல்லா விதமான கடமைகளையும் பூமியிலே தான் கடமையாக்கினான். ஆனால் இந்த தொழுகையை விசேடமான ஒன்றாக கருதியதன் காரணமாக இந்த தொழுகைக்கு ஒரு அசாதாரணமான அந்தஸ்தும் ஒரு இடமும் இஸ்லாத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய அடியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழு வானங்களுக்கும் அப்பால் அழைத்து ஒரு பரிசாக அதனை கொடுத்தான் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகை என்பது ஒரு மூமினுடைய மிஅராஜாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இவ்வளவு அடிப்படையான ஒரு கடமை, இவ்வளவு அடிப்படையான ஒரு முறை, இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எந்த அளவு தூரம் கடைபிடித்து ஒழுகுகிறோம் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையானது முஸ்லீம்களாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்டது அல்ல. அல் குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த தொழுகை இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் கடமையாக்கப்பட்டிருந்தது, அந்த சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது நாங்கள் தொழுகின்ற இதே உருவத்தில் அமைப்பில் தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லுகிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ், நீ என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக மாற்றுவாயாக, என்னுடைய சந்ததிகளில் இருந்தும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ ஏற்படுத்துவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கேட்டார்கள் என்றால் இந்த தொழுகைக்கு எவ்வளவு ஒரு பழமையான வரலாறு இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு இந்த தொழுகையை ஏவி கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கட்டளை, அகிமி ஸ்ஸலாத லிஸிக்ரி, மூசாவே, நீ என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதாக குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வழியிலே தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டளை வருகிறது, அகிமிஸ் ஸலா வஅமுர் அஹ்லக பிஸ் ஸலா, நபியே, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் இந்த தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், கட்டாயமாக்குங்கள், வஸ்தபிர் அலைஹா, மாத்திரமல்ல அந்த தொழுகையின் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களின் பொழுது நீங்கள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இவ்வளவு தூரம் முக்கியமான தொழுகை குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது தொழும்படி கட்டளையிடுகின்ற அல்லது தொழுகையை பற்றி பிரஸ்தாபிக்கின்ற சுமார் 80க்கு மேற்பட்ட வசனங்கள் குர்ஆனிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பரலான தொழுகையை பற்றி மாத்திரமல்ல குர்ஆன் சொல்லுகிறது. அதிகாலை வேளையிலே நடுநிசியிலே எழுந்து தொழுகின்ற தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றியும் குர்ஆன் வலியுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பெரும்பாலான நாட்களிலே தஹஜ்ஜுடைய அந்த கயாமுல்லைலே அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் வரலாற்றிலே இருந்து பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான கடமையாக தொழுகை இருக்கிறது. நாங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். சமூகத்தை நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் கட்டியெழுப்ப வேண்டும். இஸ்லாத்துக்கென்ற ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கிறது. இஸ்லாத்துக்கென்ற ஒரு பொருளாதார முறைமை இருக்கிறது. இஸ்லாத்துக்கென்ற ஒரு குடும்ப கட்டமைப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நாம் எமது மனதிலே கையை வைத்து கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இஸ்லாத்தின் தூணாக இருக்கிறது தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய தீனுடைய தூணாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட தொழுகை எமது வாழ்க்கையிலே எந்த இடத்தை பெறுகிறது என்ற கேள்வியை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியப்பாடு இருக்கிறது. இஸ்லாம் என்ற பிரதானமான கட்டிடத்தின் தூண்கள் 5 என்று படித்திருக்கிறோம். அந்த தூண்களிலே ஒன்றாக இருப்பது இந்த தொழுகையாக இருக்கிறது. ஈமானுக்கு அடுத்த இடத்தை வகிப்பது தொழுகை. அல்லாஹு தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக இருக்கின்ற சூரத்துல் பக்கராவை ஆரம்பிக்கின்றான். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி. இந்த வேதத்திலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வேதம் நிச்சயமாக முத்தகீன் எனப்படக்கூடிய பயபக்தி உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவர்களுடைய முதலாவது பண்பு என்ன? அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவான உலகத்தை நம்புவார்கள். இரண்டாவது பண்பு என்ன? யுகீமூன ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் என்று ஈமானுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிறான். வெற்றி அடைந்த மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நிச்சயமாக மூமின்கள் விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றால், அவர்களுடைய முதலாவது பண்பு அவர்கள் தொழுகையிலே மிகவும் பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஈமான் வந்துவிட்டால் அதனுடைய வெளிப்பாடாக முதலாவது வெளிவர வேண்டியது தொழுகை. ஆனால் அந்த தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் என்று குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் சொன்னது கிடையாது. அவர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது யுகீமூன ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே மிகவும் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்றுதான். அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு மூமினுக்கு இருக்கின்ற மனோநிலையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே குர்ஆனிலே ஈமானுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது தொழுகை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் இஸ்லாத்திலே இருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருப்பது தொழுகை. இன்ன பைன ரஜுலி வபைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலான வேறுபாடாக இருப்பது இந்த தொழுகையை விடுவதாகும் என்று சொன்னார்கள். எனவே ஒருவன் முஸ்லிமான பெயரை வைத்திருக்கிறான், தனக்கென்று அவன் மூமின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லை என்றால் அவன் ஒரு காபிர் என்ற கருத்தை தான் இந்த குர்ஆனுடைய வசனம், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர், ரவாஹு திர்மிதி. நிச்சயமாக எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உடன்பாடு அல்லது வித்தியாசம், காவிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாடாக இருப்பது தொழுகைதான். யாரெல்லாம் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக காவிர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ அவர்கள் காரூனோடும் ஃபிரௌனோடும் உபை இப்னு ஹலஃபோடும் எழுப்பப்படுவார்கள் என்ற கருத்தை அஹ்மதியிலே தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு ஹதீஸிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் தொழுகையை விட்டுவிட்டானோ அப்படிப்பட்டவனை பொறுத்தவரையில் அவன் காபிர் என்று சொல்லி காட்டினார்கள். குறிப்பாக பல சஹாபாக்கள், பல தாபியங்கள் தாரிக்கு சலா காபிர், தொழுகையை விட்டுவிடக்கூடியவன் காபிர் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மதுஹபுகளுடைய இமாம்களுடைய கருத்தின்படி யார் இஸ்லாமிய சமூகத்திலே தொழாமல் இருக்கின்றானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்தின்படி யார் தொழவில்லையோ அவன் முஸ்லிம்களுடைய மக்பராவில் கூட அடக்கம் செய்யப்படக்கூடாது என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் அப்படிப்பட்ட மனிதனை கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அச்சாணியாக, உயிர் நாடியாக, அவருடைய செயல்பாடுகளின் தலையாய செயல்பாடாக தொழுகை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொழுகைக்காக வேண்டி ஒரு முஅஸ்ஸின் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தையை சற்று கவனித்து பார்ப்போம். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ், நீங்கள் தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்று அந்த முஅஸ்ஸின் சொல்லும்படி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானிலே அப்படியான ஒரு வார்த்தையை சேர்க்கும்படி சொல்லி இருக்கிறார்கள். வெற்றி இருக்கிறது தொழுகையில், ஜெயம் இருக்கிறது தொழுகையில். நாம் எங்கெங்கெங்கோ எமது வெற்றிகளையும் ஜெயங்களையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், எமது வெற்றியை தொலைத்திருக்கிறோம். எமக்கும் ரப்புக்கும் இடைப்பட்ட உறவு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நாம் திருமண வைபவங்கள் வந்துவிட்டால், அல்லது ஏதாவது வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி என்று வந்துவிட்டால், அல்லது பிரயாணம் என்று வந்துவிட்டால், அந்த தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய ரப்போடு 5 நேரம் நாங்கள் உறவு வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றானே, அந்த தொழுகை எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். தொழுகை எந்த அளவு தூரம் முக்கியம் என்றால், ஒரு மனிதனுக்கு பிரயாணத்தில் சென்றால் தொழுவது கஷ்டமாக இருந்தால் அவன் சுருக்கி சொல்ல வேண்டும், அவன் சேர்த்து சொல்ல வேண்டும். அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு தொழுவது கஷ்டமாக இருந்தால் ஒரு குழுவினர் எதிரிகளோடு போராடி கொண்டிருப்பார்கள், இன்னொரு குழுவினர் தங்களுடைய தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், அதுவும் சுருக்கி தொழுது கொண்டிருப்பார்கள். இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தொழுகை. பிரயாணம் ஒரு சாட்டல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் அவனுக்கு ஒழுங்கு செய்வதற்கு கஷ்டமாக இருந்தால் தயமும் செய்து கொள்ள வேண்டும், அவனுக்கு நின்று தொழுவது கஷ்டமாக இருந்தால் அமர்ந்து தொழ வேண்டும், அமர்ந்தும் தொழுவது கஷ்டமாக இருந்தால் ஒருக்கணித்து படித்து அவன் தொழ வேண்டும், கிபிலாவை முன்னோக்குவது கஷ்டமாக இருந்தால் வசதியான முறையிலே அவன் முன்னோக்கி தொழ வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அருமை சகோதரிகளே, பெரியார்களே, ஒழு செய்ய முடியாவிட்டால் தயமும் செய்து கொள்ள வேண்டும், அதுவும் முடியாவிட்டால் என்ன என்ன வழிமுறைகளில் எல்லாம் அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமோ அப்படி நிறைவேற்றுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் தொழுகையை விடுவதற்கான அந்த சந்தர்ப்பம் அல்லது அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கடமையாக தொழுகை இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நரகத்திலே இருக்கின்ற 2 சாராருடைய ஒரு உரையாடலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த நரக உலகத்திலே அடிமட்டத்திலே சில குற்றவாளிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து சுவர்க்கத்திலே இருக்கின்ற நல்லடியார்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், நல்லடியார்கள் கேட்பார்கள், நீங்கள் ஏன் இந்த நரகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள்? மா சலக்ககும் ஃபீ சக்கர், சக்கர் எனப்படக்கூடிய நரகத்துக்குள் நீங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முதலாவது காரணம் என்ன? காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது தொழுகையாளிகளாக வாழவில்லையே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழுகையினுடைய பலாபலன்களை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யம்ஹுல்லாஹு பிஹின்னல் கஸாயா, ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவக்கூடியதாக, அழித்துவிடக்கூடியதாக தொழுகை இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு மனிதன் தொழுகையுடைய நேரம் வருகிறது, அவன் அழகாக ஒழு செய்கிறான், அவன் அச்சத்தோடும் பயத்தோடும் அதிலே ஈடுபடுகிறான் என்றால் நிச்சயமாக அவனுடைய கடந்த காலத்து பாவங்கள் அவன் பெரும்பாவங்களிலே சம்பந்தப்படாமல் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்ற கருத்து சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அழகான குணநலன்கள், நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும் என்று அந்த மனிதன் எதிர்பார்த்தால், சஞ்சமா பாதகங்களிலிருந்து நான் தவிர்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தால், அவன் செய்ய வேண்டிய முதலாவது வேலை தொழுகையிலே கவனமாக இருப்பது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, எமது உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள் விசனங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் நீக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் உள்ளத்திலே மிக பயங்கரமான பழுக்களோடும் பாரங்களோடையும் இருக்கிறோம். நிச்சயமாக அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே அதற்கான முதலாவது அருமருந்தாக தொழுகை தான் இருக்கிறது. ஆனால் வெறும் தொழுகை அல்ல, அந்த தொழுகையை உள்ளத்தோடு தொழ வேண்டும். நான் இந்த முழு பிரபஞ்சங்களையும் படைத்திருக்கின்ற ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய படைப்பாளன் அவன், என்னை படைத்தவன், என்னை இந்த உலகத்திலே மௌத்தாக்குபவன் அவன்தான், அவன்தான் எனக்கு சகலவிதமான அருள்களையும் சொரிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால் நிற்கிறேன், அவன் நினைத்த நேரத்தில் என்னுடைய உயிரை வாங்குவதற்கான ஆற்றலை பெற்றிருக்கிறானே என்ற அந்த உள்ளச்சத்தோடு அந்த பயத்தோடு நாங்கள் தொழுகையிலே நின்று கொண்டிருப்போமாக இருந்தால், நிச்சயமாக அந்த தொழுகை எங்களுக்கு தரக்கூடிய பரிசு எமது உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள் நீக்கப்படுவதாக இருக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் மஆரிஜிலே இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இன்னல் இன்சான குலித ஹலூஆ, மனிதனை பொறுத்தவரையில் அவன் அவசரக்காரனாக பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய இயல்பே பதட்டம்தான், அவன் அவசரப்படுவது அவனுடைய பண்பாக இருக்கிறது. இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, நிச்சயமாக அவன் அவசரக்காரன் மட்டுமல்ல, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொட்டுவிட்டால் அவன் நிலை குலைந்து போகின்றான். வஇதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது நலவுகளை கொடுத்து விட்டால் மற்றவர்களுக்கு கொடுக்காத கஞ்சனாக மாறிவிடுகிறான். இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாஇமூன், ஆனால் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய தொழுகையை தொடர்ந்தேர்ச்சியாக நிறைவேற்றி வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். வெறுமனே தொழுபவர்கள் அல்ல, இன்று தொழுதுவிட்டு நாளை தொழாமல் இருப்பவர்கள் அல்ல, ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற தொழுகையை தொழாமல் இருப்பவர்கள் அல்ல, இஷாவை தொழுதுவிட்டு சுபஹுடைய தொழுகையை தொழாமல் 6-7 மணி வரைக்கும் தொழாமல் இருப்பவர்கள் அல்ல, அல்லது தொழுகையை லுஹருடைய நேரத்திலே சுபஹுடைய தொழுகையை தொழலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, நிச்சயமாக தொழுகையிலே தொடர்ந்தேர்ச்சியாக இருப்பவர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, அல்லாஹ்வுடைய மிக அடிப்படையான ஒரு கட்டளையை பாருங்கள், ஒரு அம்சத்தை பாருங்கள். மனிதன் அடிப்படையில் பதட்டக்காரனாக அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லாத தன்மைகள் அடிக்கடி வரும். ஆனால் எந்த மனிதன் தொழுகையை சிரமமாக எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அவன் நிறைவேற்றி வருகின்றானோ, அவனுடைய உள்ளத்திலே நிச்சயமாக ஒரு சந்தோஷம், ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்று நாங்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம், தங்களுக்கு வந்திருக்கின்ற மனக்கவலைக்கு அவர்கள் மருந்தை எங்கே தேடுகிறார்கள்? கடற்கரைகளிலே சென்று தேடுகிறார்கள், பூங்காவனங்களிலே சென்று தேடுகிறார்கள், அல்லது வைத்தியர்களிடத்திலே சென்று மருந்து எடுக்கிறார்கள். அங்கெல்லாம் போகக்கூடாது என்பதல்ல, கவலைக்கு மருந்து எடுக்கக்கூடாது என்பது அல்ல, எமது ரப்புடைய குர்ஆனிலே அதற்கு மருந்து இருக்கிறது, அருமருந்து இருக்கிறது. யாரெல்லாம் தொழுகையை தொடர்ந்தேர்ச்சியாக கவனமாக நிறைவேற்றி வருகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த பதட்டம் நிதானம் இல்லாத தன்மை எடுபட்டு போய்விடும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே தான் தங்களுடைய கண் குளிர்ச்சியை கண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதா ஹஸபஹு அம்ரும் ஃபஸியா இல ஸலா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு மனதிலே கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் எங்கு செல்வார்கள்? பள்ளி வாயிலுக்கு போவார்கள், விரைந்து போவார்கள், தொழுகைக்கு போவார்கள் என்ற கருத்தை சஹாபாக்கள் சொல்லுவதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகை எவ்வளவு அருமருந்து, உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகளுக்கான ஒரு திறஞ்சீவியாக இருக்கிறது. நாம் அதனை எந்த அளவு தூரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பார்கள். அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலாலே அந்த தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை தாருங்கள் என்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்களாம். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம், எமது கண்ணுக்கு குளிர்ச்சியை தொழுகையை தருகிறதா? நாம் தொழுது விட்டு போகின்ற பொழுது ஒரு அலாதியான ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு புலக அங்கிதமும் எமது உள்ளத்திலே ஏற்படுகிறதா? அல்லது நான் இந்த நேரத்தை நான் வீணாக கடத்தி விட்டேன், நான் வியாபாரத்தில் இருந்திருக்கலாம், அல்லது நான் குடும்பத்தோடு இருந்திருக்கலாமே என்ற ஒரு நிலை ஏற்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். பாங்கு ஒலிக்கின்ற சந்தர்ப்பத்திலே உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு எமக்கு மனசு வருகிறதா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையில் உள்ளத்திலே குளிர்ச்சி வர வேண்டுமாக இருந்தால், உள்ளத்திலே நிம்மதி வர வேண்டுமாக இருந்தால், சந்தோஷம் வர வேண்டுமாக இருந்தால், குர்ஆன் சொல்லுகின்ற அருமருந்தாக தொழுகைதான் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஐங்கால தொழுகை மாத்திரமல்ல, இந்த சுன்னத்தான தொழுகைகளும் கூட மனிதனுடைய பயத்தை அச்சத்தை நீக்குவதற்கான அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரிய கிரகணம் ஏற்பட்டுவிட்டால், சந்திர கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் அதற்கென்ற ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? மனிதன் பயப்பட தேவையில்லை, ரப்பிடத்திலே விரைந்து போக வேண்டும். யா ரப், இதோ உன்னுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று வித்தியாசமாக தென்படுகிறது, எனவே என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அந்த கிரகண தொழுகையை தொழுது அல்லாவிடத்திலே மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறான். மழை இல்லாத ஒரு காலம் வருகிறது, சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையை அவன் தொழுகிறான் என்றால் அங்கும் கூட ரப்பினுடைய உதவியை மனிதன் எதிர்பார்க்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஒருவன் வியாபாரத்திலே நல்லதொரு வெற்றியை அடைந்து விட்டான், அவனுக்கு பெரிய வருமானம் வந்து விட்டது, அல்லது அவன் ஒரு பரீட்சையிலே சித்தி அடைந்து விட்டான், அல்லது அவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று பூர்த்தியாகி விட்டது என்றால் அங்கு சஜதத்து சுக்குர் எனப்படக்கூடிய, அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் அந்த தொழுகைக்கு இருக்கின்ற அபரிவிதமான ஆற்றலையும் அந்த சக்தியையும் நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களோ, அது மாத்திரமல்ல, தொழுகையை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று யுஸல்லூன், தொழுகையை தொழுவார்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் யுக்கைமூன ஸலா, அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஹாஃபிலூன், தொழுகை விஷயத்திலே பேணுதலாக கவனமாக இருப்பவர்கள், தாயிமூன், தொழுகையிலே எப்போதும் தொடர்ந்தேர்ச்சியாக இருப்பவர்கள், ஹாஷியவுன், பயபக்தியோடு இருப்பவர்கள் என்றுதான் தொழுகையை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது தொழுகையை கிரமமாக தொழுவதாக இருக்கும். தொழுகைக்குரிய சரத்துகளை பரல்களை எல்லாம் மிக கவனமாக நிறைவேற்றுவது தொழுகையை பற்றிய அந்த குஷு குபு வருவதற்கு காரணமாக இருக்கும். மாத்திரமல்ல, தொழுகையிலே பராக்குகளை விட்டுவிட்டு தொழுகையிலே கூடிய கவனம் செலுத்தி தொழுவது என்பது தொழுகையின் மீது இருக்கின்ற அந்த அக்கறையை காட்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகின்றோம், ஆனால் எந்த அளவு தூரம் உள்ளத்தை அதிலே லைக்க செய்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்றான், அவர்கள் தொழுகைக்காக நின்றால், வஇதா காமூ லிஸ்ஸலாத்தி காமூ குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்று விட்டால் சோம்பேறித்தனமாக தொழுகையிலே நிற்பார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுக்கு எங்களுடைய வெளிரங்கமான உறுப்பு அசைவுகள் ஒரு நாளும் தேவைப்பட மாட்டாது. அவனுக்கு தேவை எங்களுடைய உள்ளம். நாங்கள் எந்த அளவு தூரம் நடுநடுங்கி அவனுடைய தொழுகையிலே இருக்கிறோம், எங்களை படைத்த இரட்சகனுக்கு முன்னால் நிற்கிறோமே, நாளை மறுமையிலே எங்களை இந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுப்பி கேள்வி கேட்க இருக்கின்ற இந்த மகா பெரிய ரப்புக்கு முன்னால் நிற்கிறோமே, ஒரு நீதிபதிக்கு முன்னால் நிற்கின்ற பொழுதே எமது உள்ளத்திலே எவ்வளவு பயம் இருக்கும். நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய நீதிபதி, மிகப்பெரிய சக்தி உள்ளவன், மிகப்பெரிய அறிவுள்ளவன், எங்களுக்கெல்லாம் எல்லா அறுக்கொடைகளையும் சொறிந்த ரப்பு, அவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது எமது உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு கூச்சம், எவ்வளவு பெரிய அடக்கம், எவ்வளவு பெரிய ஒரு நிதானம் தேவைப்படுகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தொழுகையிலே பாராமுகமாக இருப்பது, கவனயீனமாக இருப்பது, தொழுகையிலே பராக்காக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான குற்றமல்ல, அது வயல் எனப்படக்கூடிய நரகத்திலே இருக்கின்ற ஒரு ஓடையிலே மனிதனை கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்களுக்கு வயல்தான் கிடைக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய தொழுகையிலே சாராமுகமாக, கவனீனமாக, அசட்டையாக இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொழ வந்திருக்கிறோம், குளிக்க வந்து சேறு பூசியதாக மாறுகிறது. தொழுகின்றோம், தொழுகின்ற சந்தர்ப்பத்திலே எப்போது பயபக்தி இல்லையோ, எங்களுடைய சிந்தனை வியாபாரத்திலே ஓடுகிறது, எமது குடும்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது எமது ஆடையை பற்றி சிந்திக்கிறோம், அல்லது வேறு வேறு சிந்தனைகளிலே லைத்து போகிறோம் என்றால் அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அது ஒரு மனிதனை நரகத்திலே இருக்கின்ற வயல் எனப்படக்கூடிய ஓடையிலே தள்ளிவிடக்கூடிய குற்றமாக இருக்கிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பது ஜமாஅத்தோடு தொழுவது என்பதாகும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஜமாஅத்தோடு தொழுவது என்பது தனித்து வீட்டிலே தொழுவதனை விடவும் 27 மடங்கு நன்மை உள்ளது என்று ஹதீஸிலே பலவாறாக மடக்கி மடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, பள்ளி வாயிலை நோக்கி ஒரு மனிதன் நடந்து வருகின்ற பொழுது அவனுடைய பாவம் ஒன்று மன்னிக்கப்படுகிறது ஒவ்வொரு எட்டுக்கும், அவனுடைய தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒவ்வொரு எட்டுக்கும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பழைய கால இமாம்கள் இது போன்ற ஹதீஸ்களை எல்லாம் வைத்து எடுத்த முடிவுகளை நாங்கள் பார்த்தால், ஸலாத்துல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு தொழுவது என்பது ஃபர்து ஐனின் என்று இமாம் லாஹிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். லாஹிரி மதுஹபினுடைய கருத்து ஃபர்து ஐன் அல்லது ஃபர்து கிஃபாயா அல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற ஒரு கணிசமான தொகையினர் ஒரு பள்ளி வாயிலே ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் ஏனையவர்களுடைய கடமை முடிந்துவிடும் என்று சொல்வதுதான் ஃபர்து கிஃபாயா. சிலரும் சுன்னா முஅக்கதா என்று சொன்னார்கள். பெரும்பாலும் ஹம்பலி மதுஹபுகளுடைய கருத்துப்படி ஒரு மனிதனுடைய தொழுகை நிறைவேற வேண்டுமாக இருந்தால், சிஹத்தாக வேண்டுமாக இருந்தால், அவன் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்ற கருத்தை ஹனாபிலாக்கள் எனப்படக்கூடிய ஹம்பலி மதுஹபினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பெரும்பாலான ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்துப்படி சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகத்தான் அது இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் எங்களுடைய சுபஹ் தொழுகை. சுபஹ் தொழுகை என்பது தொழுகைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு தலையாய தொழுகை. 5 தொழுகையினுடைய தலைவன் என்று சொல்லலாம். அந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் எந்த அளவு தூரம் கவனம் எடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார், யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தாக தொழுகிறாரோ அவர் இரவின் அரைவாசி பகுதியை ஹயாத்தாக்கிய அல்லது கியாமுல் லைலிலே விடுபட்ட நன்மையை பெறுகிறார், யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அவர் மிகுதி அரை பகுதியை ஹயாத்தாக்கிய நன்மையை பெறுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாத்திரமல்ல, லைஸ ஸலா அஸ்கலு அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ர் வல் இஷா வலவ் யஅலமூன மா ஃபீஹா லஅதௌஹுமா வலவ் ஹபவன். நிச்சயமாக இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு தான் மிகவும் பாரமானதாக இருக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு மிகவும் பாரமானதாக இருக்கும். அவர்களுக்கு அதனை விடவும் பாரமான தொழுகைகள் வேறு எதுவும் இருக்க முடியாது. நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்திலே யாரெல்லாம் இந்த 2 தொழுகைகளுக்கும் இருக்கின்ற சிறப்பை புரிந்து கொள்வார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தவண்டு தவண்டு சரி அந்த பள்ளி வாயிலுக்கு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த ஹதீஸிலே புகாரியிலே முஸ்லிமிலே வந்திருக்கின்ற அந்த ஹதீஸிலே தொடர்ந்தும் சொல்லுவார்கள், நான் எந்த அளவு தூரம் முயற்சிக்கின்றேன் என்றால் தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து சொல்லப்பட்டதற்கு பின்னால் இங்கு முஅதினை அங்கு இருக்கின்றவர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு நான் வீடு வீடாக சென்று யாரெல்லாம் பள்ளி வாயிலுக்கு தொழுவதற்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை தீப்பிடம்புகளை எடுத்துக்கொண்டு போய் பற்ற வைப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நன்னடியார்களே, அசருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகைக்கு பள்ளி வாயில்கள் நிரம்பி வழிவதை நாங்கள் பார்க்கிறோம். சுபஹுடைய தொழுகை என்று வந்துவிட்டால் குரட்டை விட்டு தூங்குபவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். சிலருக்கு சுபஹு தொழுகை என்பது இல்லாமலே போய்விடுகிறது. ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், லுஹருடைய தொழுகைக்கு சென்று அங்கு கலாவாக சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டால் எமது கடமை முடிந்துவிடும் என்று. நிச்சயமாக பெரும் தவறு. தொழுகையின் தலையாயாக இருக்கின்ற இந்த சுபஹுடைய தொழுகைக்கு மலக்குகள் விஜயம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா. நிச்சயமாக சுபஹுடைய தொழுகையிலே ஓதப்படுகின்ற அந்த குர்ஆனை வந்து பார்ப்பதற்கு மலக்குகள் வருகிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அசருடைய தொழுகைக்கும் ஒவ்வொருடைய சுபவுடைய தொழுகைக்கும் மலக்குகள் மாறி மாறி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கின்ற மலக்குகள் அசருடைய தொழுகையில் தான் தங்களுடைய ஷிப்ட்களை மாற்றுகிறார்கள். இப்போது அசருடைய தொழுகைக்கு யாரெல்லாம் பள்ளிவாயலுக்கு வருகிறார்களோ அந்த நேரத்திலே சுபகு வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார்களோ அந்த மலக்குகளுடைய தரிசனமும் சந்திப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அசருடைய நேரத்திலும் சுபகுடைய நேரத்திலும் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்குகள் தன்னிடத்திலே வருகின்ற பொழுது கேட்பானாம், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று. மலக்குகள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் போகின்ற பொழுதும் உன்னுடைய அடியார்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், நாங்கள் வருகின்ற பொழுதும் உன்னுடைய அடியார்கள் தொழுது கொண்டிருக்க நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவார்களாம். அசருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கின்ற, சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் மலக்குகளுடைய இப்படியான ஆசீர்வாதம் துஆ கிடைக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படையான ஒரு கடமை. அதனை விட்டுவிட்டு ஒரு முஸ்லிமை கற்பனை பண்ணவும் முடியாது. அந்த தொழுகை மனதிலே இருக்கின்ற கவலைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக அமைகின்ற அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவோடு எங்களை இணைத்து வைக்கிறது, எங்களுக்கு இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் கோட்டையை பலப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, நாங்கள் அனைவரும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கும் அதுதான் காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்காக வேண்டி சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமுதாயத்தை நீ பலப்படுத்துவாயாக, முஸ்லிம் சமுதாயத்துக்கு பக்க பலமாக இருப்பாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.